நாம் எடுத்துக்கொள்வோம் லூக்கா புஸ்தகம் 11 ஆம் அதிகாரம். லூக்கா புஸ்தகம் 11 ஆம் அதிகாரம். கடந்த வாரத்தில் நாம் சிந்தித்தோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். ஜெபத்தை கற்றுக் கொடுத்தது மாத்திரமல்ல, அவர் என்ன சொன்னாரு? ஜெபத்தை கற்றுக் கொடுத்துட்டு மாத்திரமல்ல என்ன சொன்னாரு? அந்த தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்கணும்னு சொன்னாரு? ஜெபம் இருக்கணும்னு சொன்னார். தொடர்ந்து ஜெபிக்கணும்னு சொன்னார். தொடர்ந்து ஜெபியுங்கள் என்று சொன்னார். தொடர்ந்து ஜபித்தல் என்று சொல்லி போன தடவை பார்த்தோம். அப்ப அன்றைய இயேசு கிறிஸ்து எவ்வளவு முக்கியமாக ஒரு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையில ஜபத்தை முக்கியப்படுத்தி பேசியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஜபமோட நம்முடைய வாழ்க்கையில பார்ட் அண்ட் பார்சல், இட் மஸ்ட் பி அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் லைஃப். நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஜபம் அங்கமாக இருக்க வேண்டும். ஜபம் இல்லை என்றால் கிறிஸ்தவனே அல்ல, அவன் கிறிஸ்தவன் அல்ல, அவன் ரட்சிக்கப்பட்டவன் சொல்ல முடியாது. அப்ப அனுதினம் அவன் ஜபத்துல தெரிந்திருக்கணும், ஜபத்துல தொடர்ந்து ஜபிக்க வேண்டும் சொல்லி போன தடவை கத்துக்கிட்டோம். போன தடவை வார்த்தையின் மூலமாக கத்துக்கிட்டோம், சரிங்களா? அடுத்த பகுதிக்குள்ளாக நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு பார்க்கும்படியாக அடுத்த பகுதி 14 ஆம் வசனத்திலிருந்து 28 ஆம் வசனம் முடிய, 14 ஆம் வசனத்திலிருந்து 28 ஆம் வசனம் முடிய நம்ம பார்க்கிறோம். மற்றும் ஒரு அருமையான சத்தியத்தை இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். நீங்க பார்த்தீங்கன்னா, அதாவது தேவனுடைய திட்டம், முக்கியமாக தேவனுடைய திட்டம் இந்த உலகத்துல என்ன, தேவனுடைய திட்டம் இந்த உலகத்துல என்ன? தம்மால் முன்கிற்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை, ஒரு கூட்ட பிள்ளைகளை அவர் அழைக்கிறார், அவர் ரட்சிக்கிறார், நீதிமானாக்குகிறார், சரிங்களா? நீதிமானாக்குறார், முடிவில் மகை மேல கொண்டு போய் சேர்க்கிறார், இல்லைங்களா? அது தேவனுடைய திட்டம் என்ன? அந்த உலகத்துல மால் தெரிந்து கொள்ளப்பட்ட முன்குறிவப்பட்ட ஒரு கூட்ட மக்களை ஆண்டவர் அழைக்கிறார், நீதிமான்களாக்கிறார், அவங்களை நீதிமானாக்குறார், அவங்கள மகை மேல சேர்க்கிறார், பரிசுத்தப்படுத்துகிறார், மகை மேல பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்கிறார். இதுதான் மகத்துவமான தேவனுடைய திட்டம். பாருங்களேன், இன்னைக்கு எத்தனையோ கூட்ட மக்கள் இருக்கிறாங்க இந்த உலகத்துல, எத்தனையோ கூட்ட மக்கள், ஆனா தம்முடைய மகத்தான திட்டத்தை வைத்திருக்கிறார். என்ன திட்டம்? அந்த எத்தனையோ லட்சக்கணக்கான கூட்டத்தில் இந்த உலகத்தில் எத்தனையோ மக்கள் இருந்தாலும் ஒரு கூட்ட மக்களை ஆண்டவர் அழைக்கிறார், ஒரு கூட்ட மக்களை ஆண்டவர் அழைக்கிறார். இந்த கொல்லிமலையில கூட எத்தனையோ கூட்ட மக்கள் இருக்கிறாங்க, ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை ஆண்டவர் ஒரு கூட்ட மக்களாக நம்மளை அழைத்திருக்கிறாரா இல்லையா? இது பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய விசேஷ கிருபை பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய விசேஷ கிருபை பாத்தீங்களா, நினைச்சு பாத்தீங்களா? ஒரு காலத்துல எப்படி இருந்தோம் நம்ம? ஒரு காலத்துல பயங்கரமாக ஆடிக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு பிசாசு பின்னாடி போய் கொண்டு இருந்தோம், இல்லைங்களா? பிசாசின் பேச்சை கேட்டுட்டு இருந்தோம், சுயம் போன போக்கில, மனசும் போன போக்கில, இல்ல பிசாசு கேட்ட ஒரு வார்த்தை, பிசாசு வார்த்தை, பிசாசு பேச்சை பேசிட்டு, பிசாசு சிந்தனை வைத்துக் கொண்டு, பிசாசு போற போக்கில போய்கிட்டு இருந்தோம். ஆனா ஆண்டவர் அப்படியான எல்லா காரியங்களையும் உடைத்து போட்டு தகர்த்து போட்டு ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார், ரட்சிக்கிறார், நீதிமான்களாக்குகிறார், முடிவில் எங்க கொண்டு போய் சேர்க்கிறார், பரிசுத்தப்படுத்தி மகிமையில சேர்க்கிறார், பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறார். எவ்வளவு பெரிய கிருபை! சாதாரணமான காரியமா? சாதாரணமான காரியமா? நீ நான் உட்கார்ந்துருக்க சாதாரணமான காரியமா? சாதாரண நினைச்சிருக்க, சாதாரணமா நினைக்கிறீங்களா? சாதாரணமான காரியமே அல்ல. அப்பா, சம மகா பெரிதான பெரிய ஒரு காரியம். சொல்ல போனா நம்ம எல்லாம் எங்க யார் கையில இருந்தோம்? பிசாசு பிடியில இருந்தோம். நம்ம எல்லாம் பிசாசு பிடியில இருந்தோம். அவன் சங்கினால கட்டப்பட்டவனாய், பாவ கயிறுனால கட்டப்பட்டவனாய், நம்மை நாம விடுவித்துக் கொள்ள முடியாம அலைந்து திரிந்துட்டு இருந்தோம். இதை ஆண்டவர்தான் இதை உடைத்து போட்டு இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி நம்மை அவருக்குள்ளாக கொண்டு வந்தார். இன்னைக்கும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். ஆனா ஆனா என்ன, இதுக்கு எதிராக போராட்டங்கள் பிசாசு செய்து கொண்டேதான் இருக்கிறான் காலங்காலமாக. ஏன்னா ஒரு கூட்ட மக்களை ஆண்டவர் அழைக்கிறாரு, அவன் பிடியில இருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்கி கொண்டு வராரா இல்லையா? அப்ப பிசாசு பயங்கரமாக விழிப்பா இருக்கிறானா இல்லையா? அதனாலதான் அந்த இடத்துல பயங்கரமான ஒரு போராட்டங்களை பார்க்க முடிகிறது. ஏன்னா நம்முடைய வாக்களே நம்ம பாக்குறோம், பிசாசின் பிடியில இருந்து நம்முடைய வாக்களே பார்க்கலாம். இந்த இங்க உட்கார்ந்து இருக்கிறோம் என்றால் நம்ம எத்தனை போராட்டங்கள், எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை சண்டைகள், எத்தனை பிரச்சனைகளை சந்திச்சு நம்ம இங்க வெளியில வரோம், வந்தோமா இல்லையா? சாதாரணமான காரியமா? இன்னைக்கு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அழைக்கிறார் என்றால் அதுக்கு எதிராக பிசாசுடைய கிரியைகளும் உண்டு. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா எபேசியர் புஸ்தகத்துல ஒரு வசனம் சொல்றது, எபேசியர் புஸ்தகம் 6 ஆம் அதிகாரம் 12 ஆம் வசனத்துல நம்ம படிக்கிறோம். எபேசியர் 6 ஆம் அதிகாரம் 12 ஆம் வசனத்துல நாம் ஒரு முக்கியமான வசனம் பாக்குறோம். ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துறைதனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு, போராட்டம் உண்டு, போராட்டம் உண்டு. பிசாசு ஒரு ஆத்மாவை கர்த்தருக்குள்ளாக இயேசுக்குள்ள கொண்டு வராதபடிக்கு, மனமாற்றத்துக்குள்ள கொண்டு வராதபடிக்கு, இறுதிய மாற்றத்துக்குள்ள கொண்டு வராதபடிக்கு இழுத்து கொண்டு போகும்படியான காரியங்கள் உண்டு நிறைய. ஏன் போலித்தனமான பக்தியை வைத்துக் கொண்டு கூட பிசாசு தான் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வச்சிருப்பான். பிசாசு எப்படிங்க, ஒரு போலித்தனமான இந்த பக்தி போதுங்க, இந்த பக்தி போதுங்க சொல்லி ஒரு போலித்தனமான பக்தியில கூட காமித்து அது பிசாசு என்ன செய்யறான், அவன் கட்டுப்பாடுகளை வச்சு செயல்படுகிறவனா இருப்பான். உண்மையான மனமாற்றத்துக்குள்ள வரக்கூடாது படிக்கு, புரியுதுங்களா? அப்ப இங்க பாக்குறோம் பயங்கரமான போராட்டம், பயங்கரமான போராட்டம் பிசாசினுடைய காரியங்கள்லாம் பார்க்க முடிகிறது. எல்லாவற்றுக்கு மேலாக ஆண்டவர் பிசாசின் கிரியைகளை வசனம் சொல்லுது. ஒன்னு யோவான் மூணு எட்டாம் வசனத்துல நம்ம படிக்கிறோம், ஆண்டவர் தெளி தெளிவாக எல்லாவற்றையும் காட்டிலும் எல்லாத்துக்கும் மேலாக நம்ம முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டும், இப்படியான போராட்டங்கள் பிசாசின் கிரியைகள் காணப்பட்டாலும். ஒன்னு யோவான் மூணாம் அதிகாரம் எட்டாம் வசனம் பிசாசுடைய கிரியைகளை, பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே, என்ன சொல்லுங்க, பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஒரு பக்கம் பிசாசுடைய கிரியைகள் இருக்குது, இருந்தாலும் பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். ஆண்டவர் ஜெயித்து அவர் வெற்றி சிறந்து அவர் ஒரு கூட்ட ஆத்துமாக்களை ரட்சித்து தம்முடைய பிள்ளைகளாக மாற்றி பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறவரா இருக்க, அதுல மாற்றமே அல்ல இருக்கு. ஒரு பக்கம் பிசாசு கிரியைகள், போராட்டங்கள், பிசாசு தந்திரங்கள், துறைத்தனங்களோடும் அதிகார அந்தகார லோகாதிபதிகளோடும் சேனைகளோடும் போராட்டம் உண்டு சொல்லி பார்த்தோம். ஆனாலும் எல்லாத்துக்கும் மேலாக அவர் பிசாசின் கிரியைகள், அவர் உலகத்துக்கு வந்ததே ஒரு நோக்கம், என்ன நோக்கம், பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். எல்லாத்துக்கும் மேல தேவனுடைய வல்லமை, அதுதான் இங்க பாக்குறோம். எல்லாவற்றுக்கும் மேலான வல்லமை கொண்ட இயேசு என்ற தலைப்பில சிந்திக்க போகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலான வல்லமை கொண்ட, எல்லாவற்றுக்கும் மேலான வல்லமை கொண்ட இயேசு என்ற தலைப்பில சிந்திக்க போகிறோம். ஆகவே சிந்திக்கிற வேளையில நாம் ஜபசந்தியோடு இந்த செய்திக்குள்ளாய் கடந்து செல்வோம். லூகா புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் இங்க பாருங்களேன். லூகா புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு மற்றொரு அருமையான சத்தியத்தை நீங்க கத்துக்கொள்ள போறோம். லூகா புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்திலிருந்து நாம் இந்த பிரசங்கத்தின் பகுதியை எடுத்துக்கொள்ளும்படியாக, தியானிக்கும்படியாக பகுதி. பின்பு அவர் ஊமையாயிருந்த ஒரு பிசாசை துரத்தினார். பதினாலாம் வசனம் படிக்கிறோம், பின்பு அவர் ஊமையாயிருந்த ஒரு பிசாசை துரத்தினார், பிசாசு புறப்பட்டு போன பின்பு ஊமையன் பேசினான், ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். கவனிச்சீங்களா, ஒரு மகா உன்னதமான ஒரு மகத்தான ஒரு மிராக்கிள் நடக்குது அந்த இடத்துல, ஒரு பெரிய அதிசயம், such a great miracle அந்த இடத்துல பாக்குறோம். என்ன மிராக்கிள், என்ன பெரிய அதிசயம் நடக்குதுங்க, என்ன அதிசயம் நடக்குது? பதினாலாம் வசனத்துல ஒரே ஒரு வசனத்துல சொல்லுது, பின்பு அவர் ஊமையாய் இருந்தவன், ஊமையாய் இருந்த ஒரு பிசாசை துரத்தினார், பிசாசு புறப்பட்டு போனது, ஊமையன் பேசினான், ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இதே சம்பவம் மத்தேயு புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா, இந்த மனுஷனை குறித்து சொல்லப்படுகிறது. இதே சம்பவம் மத்தேயு 12 அதிகாரம் திருப்பிக் கொள்வீர் என்றால், அவன் ஊமையன் மாத்திரமல்ல மற்றும் ஒரு நாளை பாதிக்கப்பட்டவனா இருந்தான். மத்தேயு 12:22 பாருங்களேன், மத்தேயு 12:22. அப்பொழுது பிசாசு பிடித்த ஒரு குருடும் ஊமையுமான ஒருவன், என பாதிக்கப்பட்டவனாய், அவன் கண் குருடாக்கப்பட்ட மனுஷனாய் உட்பட, குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக, கவனிச்சீங்களா, பேசவும் காணவும் தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினார். நல்லா புரிஞ்சுதா? இந்த பயங்கரமான ஒரு மிராக்கிள் அங்க ஒரு நடக்குது, அதிசயம் நடக்குது. ஊமையன் பேச முடியாதபடி, குருடன் பார்க்க முடியாத ஒரு நபர், அவன் யார், அவனை யார் ஆட்டி படிச்சிருந்தா, பிசாஸ். பிசாஸ்னாலே ஆதிக்கம் பண்ணப்பட்ட பயங்கரமான ஒரு கொடூரமான ஒரு வாழ்க்கை இல்லைங்களா, ஒரு பயங்கரமான கொடூரமான வாழ்க்கை. பிசாசு ஆதிக்கம் அடைந்த, பிசாசு ஆதிக்கம் அடைந்த ஒரு மனுஷன் மாத்திரமல்ல, அவன் குருடனாயிருந்தான், ஊமையனாயும் இருந்தான். இப்படியான ஒரு பயங்கரமான அடிமைத்தனத்துல, பிசாசுக்கு கீழடங்கிய அடிமைத்தனத்துல, பிசாசுடைய ஆதிக்கத்துல அல்லாடிக்கிட்டு அழகழிக்கப்பட்ட ஒரு மனுஷன், நிம்மதி இழந்த மனுஷன், இவனை தான் ஆண்டவர் சொஸ்தமாக்கினார். பெரிய மிராக்கள், பெரிய மிராக்கள். இந்த இடத்துல அந்த சம்பவத்தை பாக்குறோம். இப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்குது, இப்படியான சம்பவம் நடக்குது. இங்க பாத்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷன், மக்கள் மத்தியில் ஒரு ரியாக்ஷன், பாதிப்புகள். அதுல மூணு வகையான மக்கள் அங்க பார்த்துட்டு என்ன சொல்றாங்க, முதல் வகையான மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, 14 ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இந்த பயங்கரமான பெரிய ஒரு அற்புதம் நிகழ்கிறது, அதை பார்த்து மக்கள், ஒரு ஜனங்கள், இதே மத்தேயு புஸ்தகம் 12 இந்த ஜனங்கள் யாருன்னா, இதே மத்தேயு புஸ்தகம் 12 வந்தீங்கன்னா, இந்த 22 அந்த இடத்துல என்ன சொல்லுது? மத்தேயு புத்தகம் 12 அதிகாரம் 22 வசனம், 23, ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். மத்தேயு 12 அதிகாரம் அப்ப போய்க்கலாம், அதை பத்திரமா வச்சுக்கோங்க. மத்தேயு 12 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இந்த அற்புதம் பாக்குறோம். இந்த அற்புதத்தை பார்த்த ஒரு மூணு விதமான ரியாக்ஷன் மக்கள் மத்தியில காணப்படுது. முதல் வகையான மக்கள் யாருங்க? அந்த ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு ஓ தாவீதின் குமாரன் இவர்தானோ என்று ஆச்சரியப்பட்டார்கள். பெரிய ஒரு அற்புதம், உன்னால என்னால செய்ய முடியாது. அற்புதத்தை அவர் செஞ்சோன்ன பிசாசு பிடிக்கப்பட்ட ஒரு மனுஷன் துரத்தப்பட்டுட்டான், மூமியன் பேசுறான், குருடன் பார்வையடைந்து பிசாசு ஒழிக்கப்பட்டு பெரிய ஒரு சொஸ்தமாக்கப்பட்ட ஒரு குணமாக்கப்பட்ட ஒரு மனுஷன் முன்னாடி நிக்கிறான். இதை பார்த்தோன்னு ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு தாவீதின் குமாரன் இவர்தானோ, வரப்போகிறவர் மேசியா இவர்தானோ, ரட்சகர் இவர்தானோ சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு வகையான மக்கள். இரண்டாவது வகையான மக்கள் அங்க பாருங்களேன், அதே மத்தேயு 12 அதிகாரத்து வாங்களேன். இந்த இடத்துல அந்த குறிப்பிட்ட மக்கள் யாரும் சொல்லல, ஆனா மத்தேயு 12 அதிகாரத்து 24 வசனத்துல பரிசேயர் அதை கேட்டு, யார் அந்த கும்பல்? பரிசேயர் அதை கேட்டு, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயெல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள். பரிசேயர் கும்பல் பேசிட்டாங்க. பரிசேயர் கும்பல் என்ன சொல்றாங்க பாத்தீங்களா? ஏசுவான் எப்படி தாக்கி பேசுறாங்க? ஏய், இவன் பிசாசிலின் தலைவன், பிசாசிலின் தலைவனாகிய பெயல் செபுலினாலே பிசாசிய துரத்துறான்ப்பா, அது இல்லாம வேறுபடி அல்லங்கிறான். இவன் ஒரு கும்பல். அடுத்தது 25 வசனத்துல பாருங்களேன், 25 வசனத்துல அதே லூக்கா 11 அதிகாரத்துல அங்க பாருங்க, 16 வசனம், வேறு சிலர், லூக்கா 11 அதிகாரம் 16 வசனம், வேறு சிலர் அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்டார்கள். கவனிச்சிருங்களா, கவனிக்கிறீங்களா? அந்த இடத்துல இயேசுவாண்ட ஒரு அற்புதத்தை செய்யறாரு, ஒரு பெரிய ஒரு மகத்தான காரியம் செய்யறாரு. பிசாசு பிடிக்க மட்டும் சொஸ்தமாக்கப்பட்டான். அதுல மூணு வகையான மக்கள் ரியாக்ஷன் பாக்குறோம். ஒரு ஜனங்கள் ஆச்சரியப்படுறாங்க, அவ்வளவுதான், ஆச்சரியப்பட்டு அப்படியே நிக்கிறாங்க. இன்னொரு ரெண்டாம் வகையான பரிசேயன், அந்த பரிசேயன் பார்த்துட்டு என்ன சொல்றான்? ஏ, இவன் பிசாசின் தலைவனாகிய பெயெல்செபூல் என்று சொல்லி, பிசாசின் தலைவன் என்று சொல்லி அந்த நாட்கள் அடிக்கடி பேசிக் கொள்வார்கள். அந்த பரிசேய கூட்டத்திலே, பரிசேய கூட்டத்தில் அந்த மக்கள் மத்தியிலேயே பிசாசுகளின் தலைவன் பெயெல்செபூல் சொல்லி அடிக்கடி பேசிக் கொள்வார்கள். ஏன்னா அந்த பரிசேய கும்பல் பாத்தீங்கன்னா அடிக்கடி பரிசேய கும்பல் வந்து சில நேரங்கள்ல மாய மந்திரம் செஞ்சு பிசாசு துரத்துக்கிட்டு இருக்கிற கும்பலும் இருந்துச்சு. பிசாசு துரத்துக்கிற செய்யற காரியமும் செஞ்சிட்டு இருந்தாங்க பரிசேய கூட்டத்துல. அந்த நாட்கள்ல அந்த யூத மக்கள் மத்தியில இந்த பரிசேய கும்பல் வந்து என்ன செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா பிசாசுல துரத்துற காரியமும் செஞ்சுட்டு இருந்தாங்களாம். அப்ப அடிக்கடி பேசுவாங்களாம், பிசாசின் தலைவன் பெயெல்செபூல் சொல்லிட்டு. அப்ப அந்த வார்த்தை இவங்க இங்க பயன்படுத்துறாங்க. யாரை தாக்கி பேசுறாங்க? இயேசுவாண்டவர் தாக்கி பேசுறாங்க. பிசாசின் தலைவனால பெயெல்செபூலினால துரத்துறான்டா அப்படின்னு சொல்லி, மற்றபடி வேற இல்லைங்கிறான். பாருங்களேன், நல்லா புரிஞ்சுக்கோங்களேன், இவங்களுடைய தாக்கல் பாருங்களேன். இவங்க வந்து அதுல இந்த கும்பல் நீங்க பாத்தீங்கன்னா இந்த இயேசுவை கடவுளாக ஏத்துக்கொள்ளவே இல்ல, அதுலாம் இயேசுவாண்டர் எதுக்காக இந்த அற்புதத்தை செய்யறாரு? எதுக்காக இந்த பயங்கரமான மகத்தான அற்புதம் செஞ்சாரு? ஊமையன், குருடன், பிசாசு பிடிக்கப்பட்ட ஒரு மனுஷன் முழுமையாக சொஸ்தமாக்கப்பட்டு நிக்கிறான்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இது ஒன்னால என்னால செய்ய முடியுமா? அப்ப இது யாரு செய்ய முடியும்? கடவுளால் ஒருவர் மட்டும்தான் செய்ய முடியும். அப்ப இவர் செய்யறாரு என்றால் இவர் யாரால் மட்டும்தான் இருக்க முடியும்? கடவுள் தெள்ள தெளிவாக பூர்ணமாக நிரூபிக்கப்படுகிறது. அப்ப இவங்க என்ன பண்றாங்க? பரிசேய கும்பல் ஆதிமத்திலிருந்து இவரை கடவுளை ஏத்துக்கொள்ளவே இல்ல, ஆதிமத்தில் இவரை கடவுளாக ஏத்துக்கொள்ளாததுனாலதான் இவங்க என்ன செய்யறாங்க அந்த இயேசுவாண்டவரை தாக்கி பேசுறாங்க. இவன் பெயெல்செபூல் தலைவன், பிசாசின் தலைவனாகிய பெயெல்செபூல் துரத்துறான், மற்றபடி வேற இல்ல. ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் என்று சொன்னாலே ஒன்னு பிசாசுல துரத்தணும், இல்லைங்களா? ஒன்னு கடவுள் துரத்தணும், இல்ல பிசாசு துரத்துற காரியமா இருக்கணும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா துரத்தப்பட்டது காரியம், பிசாசு துரத்தப்பட்டது மாத்திரமல்ல, அங்க முழுமையாக சொஸ்தமாக்கப்பட்டிருக்கான். புரியுதுங்களா? முழுமையாக சொஸ்தமாக்கப்பட்டிருக்கான். அப்ப இவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியல, அதனால இவன் நினைச்சிடறான் சுஸ்தமாக்கப்பட்டு கடவுளால் ஒருவதான் செய்ய முடியும்னு சொல்லி ஏற்றுக்கொள்ள முடியாதனால இவன் குற்றஞ்சாட்டுறான். இன்னொரு கும்பல் எங்களுக்கு அடையாளத்தை காட்டும், வானத்திலிருந்து எங்களுக்கு அடையாளத்தை காட்டுங்கிறான். எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு கூட்டம் பாத்தீங்களா? நல்லா புரிஞ்சுக்கோ. இன்னைக்கும் அதுதான் நிக்கிறோம். தேவனுடைய திட்டம், தமால் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளை, தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை ஆண்டவர் ரட்சிக்கணும், விடுதலையாக்கணும், பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். ஆண்டவர் தம்முடைய பணிகளை செய்து கொண்டே இருக்கிறார். ஆனா இதுக்கு எதிராக மக்கள் குற்றஞ்சாட்டவும், மக்கள் இவரை கடவுளாக ஏற்றுக்கொள்ளாதபடி பல்வேறு குற்றஞ்சாட்டுகளை வைக்கவும், இப்படியாக பல்வேறு குற்றஞ்சாட்டுகளை வச்சு இவரை முற்றிலுமாக புறக்கணிக்கவும், இப்படிதான் ஒரு கூட்டம் மக்கள் போய்கொண்டே இருக்குது. அன்னைக்கு இருந்துச்சு, அன்னைக்கும் இருந்துச்சு. ஆனா இயேசுவாண்டர் அதுக்கு பதிலடி கொடுக்கிறாரு பாருங்க. இரண்டாவது பகுதி போவாங்க, இரண்டாவது பகுதி அதுக்கு இயேசுவாண்டர் அழகாக பதிலடி கொடுக்கிறாரு பாருங்க. இவர் பிசாசுக்கு மேலான வல்லமை கொண்டவர் சொல்லி ஆணித்தரமாக தெள்ள தெளிவாக பேசுறாரு, பதிலடி கொடுக்கிறாரு பாருங்க. அங்க பாருங்க அந்த என்ன பதிலடி கொடுக்கிறாரு, அங்க பாருங்களேன் என்ன பதிலடி கொடுக்கிறார், என்ன பதிலடி கொடுக்கிறாரு பாருங்க. அந்த பதினேழாம் வசனத்துல இருந்து, பதினேழாம் வசனத்துல இருந்து தெள்ள தெளிவாக சொல்றாரு பாருங்க. அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து, அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து, அவருடைய சிந்தனைகளை அவர் அறிந்து. கவனிச்சீங்களா, இயேசுவாண்டரும் பாருங்க, இதுல இருந்தே தெரியுது, இதுல இருந்து நல்லாவே தெரியுது, இயேசுவாண்டவர் அந்த மக்களுடைய சிந்தனைகளை அறிந்து பேசுகிறார். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, அப்ப இவரு இதுல இருந்து நல்லா நிரூபிக்கப்படுகிறது, இவர் யாரு, கடவுள். அப்ப அதுல இருந்தே தெரியுது இவங்க எல்லாம் இப்படியான குற்றம் சாட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. கடவுளாக ஏற்றுக்கொள்ளாத போக்கு, கடவுளாக ஏற்றுக்கொள்ளாத சிந்தனை, தான் யார் என்று வெளிப்படுத்தி, தான் யார் என்று எல்லாற்றையும் காண்பித்தும் இவர்கள் இவர்கள் யாரு, கடவுளாக ஏற்றுக்கொள்ளாதபடி கடந்து போயிட்டு கொண்டிருக்கார்கள். அப்ப இவருடைய சிந்தனைகளை அறிந்து தெள்ள தெளிவாக பதிலடி கொடுக்கிறார், தெள்ள தெளிவாக பதிலடி கொடுக்கிறார். அப்ப இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில கூட, இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் என்ன செய்யணும், கடவுளுடைய பார்வையில கடவுள் என்ன சொல்றாரோ அதை கேட்டு கீழ்படியணும். சும்மா சதா குற்றம் சாட்டி கொண்டு, சதா குற்றம் கண்டுபிடிச்சு கொண்டு, சதா குற்றம் சாட்டி கொண்டு இருப்பா என்றால் நமக்குதான் தோல்வி, நமக்குதான் நஷ்டம். இங்க பாருங்களேன், இந்த மக்கள் கடவுள் கடவுள் சொல்ற காரியத்தை ஏற்றுக்கொள்ளாதபடி, கடவுளாக வந்தார், கடவுளாகவே செயல்பட்டார், கடவுளாகவே தன்னுடைய காரியங்களை செயல்பட்டோன்னு சொல்லி அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதபடி குற்றம் சாட்டி கொண்டேதான் இருந்தார்கள், குற்றம் சாட்டி கொண்டேதான் இருந்தார்கள். கடைசியில் அவங்களுடைய வாழ்க்கையில என்னத்தை சந்தித்தார்கள், என்னத்தை ஆதாயம் பண்ணினார்கள், வீழ்ச்சி, வேதனை, ஏமாற்றம், நஷ்டத்தை தான் அனுபவித்தார்கள். இன்னைக்கும் நாமும் கூட கடவுள் சொன்ன காரியத்தை ஏற்றுக்கொள்ளாதபடி, கடவுள் விதித்திருக்கிற சட்ட திட்டங்களை ஏற்றுக்கொள்ளாதபடி இன்னமாய் நாம் அந்த குற்றம் இந்த குற்றத்தை பண்ணி கொண்டிருப்போம் என்றால், இல்ல குற்றம் சாட்டி கொண்டே இருப்போம் என்றால், நமக்கு தான் வீழ்ச்சி, நமக்கு தான் நஷ்டம், நமக்கு தான் தோல்வியில முடியும். அந்த மக்கள் அறிந்து, அந்த மக்களுடைய சிந்தனைகளை அறிந்து, புரியுதா, அந்த மக்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர் பதிலடி பேசுறாரு பாருங்க. யார் யார் என்ன யார் நினைச்சிட்டு இருக்கீங்க, பிசாசுகளை துரத்துனா, பிசாசுகளை துரத்துறா, பேசபிள், பிசாசுகளின் தலைவனாகிய பேசபிளை கொண்டு பிசாசுகளை துரத்துறேன்னு சொல்றீங்களே அப்படின்னு பதிலடி, அவர் சொன்ன பதிலுக்கு, அவர் சொன்ன கேள்விக்கு, குற்றச்சாட்டுக்கு பதிலடி துரத்துற பதிலடி கொடுக்கிறாரு பாருங்களேன். என்ன சொல்றாரு, பதினேழாம் வசனத்துல இருந்து, அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து அவர்களை நோக்கி தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் விழுந்துப்போம். அப்ப தெள்ள தெளிவாக அந்த இடத்துல சொல்றாரு. அப்ப அங்க பாருங்களேன், சாத்தானும் தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலைநிற்கும், இப்படி இருக்க பெயர்செபுளை கொண்டு நான் பிசாசுகளை துரத்துறேன் என்கிறீர்களே, நான் பெயர்செபுளினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள், ஆகையால் அவர்களே உங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாய் இருப்பார்கள். அப்ப சொல்றாரு, இந்த இடத்துல அவருடைய சிந்தனை அறிந்தவர் என்ன சொல்றாரு, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம். அப்ப அந்த இடத்துல சொல்றாரு, தனக்குத்தானே ஒரு கூட்டம் மக்கள் இருக்காங்க, அவங்களுக்குள்ள விரோதமா பிரிஞ்சிருக்காங்க, முடிஞ்சு போச்சு, அது பாழா போச்சு. அதனால சொல்றாரு, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் விழுந்துப்போம். அப்ப அந்த இடத்துல என்ன தெளிவா சொல்றாரு, சாத்தானை குறித்து பேசுறாரு. சரிப்பா, சாத்தானும் தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் சொல்றீங்கல்ல, சாத்தானுடைய பிசாசின் தலைவனாகிய பெயெர்செபுளை கொண்டு இவன் துரத்துறான்ப்பான்னு சொல்றீங்கல்ல. அப்ப பிசாசு பிசாச துரத்துனா அப்ப தனக்குத்தானே பிரிஞ்சு தானே இருக்கிறான், பிசாச ஒரு பிசாசு போய் துரத்துறான், இது எப்படிங்க சாத்தியமாகும். அப்ப தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம் சொல்ற வார்த்தை இங்க ஆண்டர் சொல்றாரு. அப்ப சாத்தானும் தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலைநிற்கும், இப்படி இருக்க பெயெர்செபுளை கொண்டு நான் பிசாசுகளை துரத்துகிறேன் என்கிறீர்களே, நான் பெயெர்செபுளினாலே பிசாசுகளை துரத்தினால், சரிங்க நான் துரத்தினால் இப்ப சொல்லுங்க, உங்கள் பிள்ளைகள், அப்ப அங்க யார சொல்றாருன்னா, அந்த பரிசேய கூட்டத்துல அந்த அந்த அங்க அந்த கூட்டத்தில் இருக்கிற மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஆரம்ப காலத்துல இந்த செய்துகிட்டு இருந்தாங்க, மந்திரம் தந்திரம் எல்லாம் பண்ணி பிசாசு துரத்திட்டு இருந்தாங்க.
அதை குற்றம் சாட்டி பேசுறாரு, அதை குறிப்பிட்டு பேசுறாரு. சரிப்பா, உங்கள் பிள்ளைகள் யாராலே துரத்துவார்கள், உங்கள் பிள்ளைகள் யாராலே துரத்துவார்கள் கேள்வி கேட்கிறார். பிசாசுகளின் தலைவன் துரத்துறாங்க, அப்ப உங்க பிள்ளைகள் யாராலும் துரத்து, நீங்களும் பிசாசு துரத்துறீங்களே, மந்திர தந்திரம் செஞ்சு பிசாசு விரட்டுறீங்களப்பா, பிசாசு விரட்டுற பணியை செஞ்சிட்டு இருக்கீங்களப்பா. அப்ப அந்த பிசாசு, அந்த பிசாசை யாராவது துரத்துறீங்க, பெரிய யாராச்சும் புதுசா வந்துடுறாங்களா, என்னப்பா நியாயம், எப்படிப்பா பிசாசு பிசாசை துரத்த முடியும் அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. அப்ப அந்த இடத்துல அதான் பாக்குறோம், அந்த இடத்துல அவங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு பரிதாபமாக குற்றம் சாட்டுகிறவர்களாகவே இருக்கிறார்கள் பாருங்களேன். அவங்க இயேசுவாண்டரை குற்றம் கண்டுபிடிச்சு, இயேசுவாண்டருக்கு குற்றம் கண்டுபிடிச்சு, இன்னுமா இயேசுவாண்டருக்கு வெளியில போகும்படியான காரியத்தெல்லாம் ஈடுபடுகிறவர்களா இருக்கிறார்கள். அதனாலதான் அந்த இடத்துல சொல்றாரு, அன்றா இயேசு கிறிஸ்து தெல்ல தெளிவா சொல்றாரு, நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்தவுடைய ஆள். 20 வசனம் சொல்றாரு தெல்ல தெளிவாக, நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்தபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. அப்ப ஆண்டவரா இயேசு கிறிஸ்து தன்னோட சொல்றேன், நான் தேவனுடைய வல்லமையினாலே பிசாசுகளை துரத்துகிறேன், ஆகவே தேவனுடைய ராஜ்யம் இந்த இடத்துல வந்திருக்கிறதே. அப்ப அந்த இடத்துல தெல்ல தெளிவா மேலுமாக சொல்றாரு, மேலுமாக அங்க சொல்றாரு பாருங்களேன், ஆயுதம் தரிந்த பலவான், 21 வசனம் இன்னும் விளக்கப்படுத்தி பேசுறாரு பாருங்க, ஆயுதம் தரித்த பலவான் தர அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள் என்ன பண்ணிருக்குமா, பத்திரப்பட்டிருக்கும். கவனிக்கிறீங்களா, ஆயுதம் தரிந்த பலவான். அப்ப அந்த பிசாச ஒப்பிட்டு பேசுறாரு, ஆயுதம் தரிந்த பலவான் பிசாசு ஒப்பிட்டு பேசுறாரு, தர அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள் என்ன பண்ணிருக்கா, பத்திரப்பட்டிருக்கும். சரிங்க, அவனிலும் அதிக பலவான் வந்து, அவனிலும் அதிக பலவான் யாரை குறிப்பிட்டு பேசுனா, இயேசு ஆண்டவர், அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானே ஆகியல் அவன் நம்பியிருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான். இப்ப என்ன தெளி தெளிவா சொல்றாருன்னா, இயேசு ஆண்டவரை ஒப்பிட்டு இயேசு ஆண்டவர் தான் யாருன்னு காமிக்கிறார், பிசாசு யாருன்னு காமிக்கிறார், ஆயுதம் தெரிந்த பலவான் தன் அரண்மனையில அங்கதான் அந்த சொல்றாரு, தன் அரண்மனையை காக்கிற போது அவன் பொருள் பத்திரப்பட்டிருக்கும். அந்த ஆயுதம் தெரிந்த பலவான் யாரு, பிசாசு சொல்லி காமிக்கிறார். அவனிலும் அதிக பலவான் வருகிறான், அப்ப அவனின் அதிக பலவான் யார், இங்க இயேசு ஆண்டவர். அப்ப ஒரு விளக்கப்படுத்தி பேசுறாரு, விளக்கப்படுத்தி பேசும்போது அவனிலும் அதிக பலவான் வந்து அவன் கொள்ளையுடைமைகளை பறித்து கொண்டு, அந்த இடத்துல அதான் சொல்லுது, அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வான் ஆகில் அவன் நம்பியிருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான். அப்ப இங்க தெல்ல தெளிவா சொல்லுது, இயேசு ஆண்டவர் தன்னை குறித்து அந்த இடத்துல ஒப்பிட்டு பேசுறார். அப்ப சாத்தானுக்கு மேலாக வல்லமை கொண்ட நபர் யாரா இங்க இருக்கிறார், இயேசு ஆண்டவராய் இருக்கிறார், இயேசு ஆண்டவராய் இருக்கிறார். அப்ப அந்த இடத்துல தெல்ல தெளிவாங்க பாக்குறோம், அந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க, உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில ஒரு பாவியான மனுஷனுடைய வாழ்க்கையில, ஒரு பாவியான மனுஷனுடைய வாழ்க்கையில தன்னுடைய மகா பெரிதான, ஐயோ அவனுடைய பாவியான மனுஷன் பிசாசின், பிசாசினாலே பீடிக்கப்பட்ட மனுஷன், பிசாசினாலே பீடிக்கப்பட்ட மனுஷன், பிசாசினால் அழிகழிக்கப்பட்ட மனுஷன், பிசாசத்துக்கு கீழடங்கி போன மனுஷனா இருக்கிறான். அப்ப அவனை, அவனுடைய அந்த அடிமத்தனத்தின் விடுதலாக்கும்படியாக அந்த பிசாசின் வல்லமையை காட்டிலும் மேலான வல்லமையை கொண்டு யார் அவனை விடுதலாக்கிறா, இயேசு ஆண்டவர். புரியுதா, ஆயுதம் தெரிந்த பலவான் தன் அரண்மனையை காக்கும் பொழுது பொருள் பத்திரப்பட்டிருக்கிறோம், அவனிலும் அதிக பலவான் வந்து அந்த பொருளை பங்கிடுற, அந்த இடத்துல தான் சொல்லுது அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வான் ஆகியல் அவன் நம்பியிருந்து அவன் சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொண்டு அவனுடைய பொருள்லாம் பங்கிடுவான். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்லுதுன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, 14 வசனத்துல பாக்குறோம், ஊமையனா இருந்தா, குருடனா இருந்தா, பிசாசு பிடிக்கப்பட்ட மனுஷனா இருந்தா, அந்த பிசாசு பிடிக்கப்பட்ட மனுஷன் இன்னைக்கு என்னவாயிட்டான், குணமாக்கப்பட்டான், பிசாசினாலே அடிமையாக்கப்பட்ட மனுஷன், பிசாசின் ஆதிக்கத்துல விழுந்து போன மனுஷன், பிசாசின் கரத்தினாலே பத்திரமா காக்கப்பட்டிருந்த மனுஷன், இன்னைக்கு அந்த பிசாசு வல்லமை காட்டில அதிக வல்லமை கொண்ட இயேசுவானவர் அவனை அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கியாச்சா இல்லையா, அதுதான் அந்த ஒப்பிட்டு பேசுறாரு. அப்ப பிசாசு பிசாசினால துரத்துறோம் எப்படியா சாத்தியமாகும், அப்ப உங்க பிள்ளைங்க யாரா துரத்துவாங்கய்யா, என்னையா பேசுறீங்கன்னு சொல்லி அந்த அவள் வைத்து குற்றச்சாட்டுக்கு தாக்கி பேசுறாரு. அப்ப அழகா ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கிறார், ஒரு அருமையான ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுக்கிறார், ஐந்து தனிந்த பலவான் பிசாச காமிக்கிறாரு. அவன் பயங்கரமா ஒரு ஆத்துமாவை, அவன் பயங்கரமா இன்னைக்கு ஆத்துமாவை கட்டி காப்பாத்திட்டு இருக்கானா இல்லையா, வாலிப கூட்டத்தை ஒரு பக்கம் கட்டி காப்பாத்திட்டு இருக்கானா இல்லையா,
ஒரு குற்றங்களை அவன் போட்டு கட்டி அவனுடைய இஷ்டத்துல ஆடி ஆட்டி படைச்சிட்டு இருக்கானா இல்லையா? இன்னைக்கு வாலிப குற்றங்கள் ஒரு பக்கம், பெண்களை ஒரு பக்கம், ஆண்களை ஒரு பக்கம், இன்னைக்கு பிசாசு தன்னுடைய இஷ்டம் போல ஆட்டி படைச்சிட்டு இருக்கானா இல்லையா? பத்திரமா வைத்துக் கொண்டிருக்கிறானா இல்லையா? இருக்கிறாங்களா இல்லையா? அப்ப இந்த இடத்துல எத்தனையோ மக்கள் அவனுக்கு அடிமையா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, அடிமைத்தனத்தில் விழுந்து போய் கிடக்கிறாங்க, பொருள் பத்திரப்பட்டு இருக்கிறது. அப்ப அவனை காட்டிலும் வல்லமை கொண்ட இயேசுவானவர் வந்து அந்த ஆத்மாவை விடுதலை அடிக்கிறார். விடுதலை அடைத்து அவனுடைய வாழ்க்கையில பெரிதான சந்தோஷத்தை கொடுத்து அந்த சந்தோஷத்தை எல்லாத்துக்கும் பங்கிட்டு கொடுக்கிறாங்க. எல்லாரும் பகிர்ந்தளிக்கப்படுகிறார்கள். அப்ப இந்த இடத்துல யார் வல்லமை கொண்டவன் காமிக்கிறார்? அவரு இயேசு ஒருவரே. அப்ப பிசாசை காட்டிலும் பிசாசுக்கு மேலானவர் யார் வல்லமை கொண்டவர் இந்த இடத்துல? இயேசு ஒருவரே. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். மேத்யூ ஹென்ரின்னு சொல்லி ஒரு அருமையான தேவ மனிதன் சொல்றாரு. அந்த இடத்துல என்ன சொல்றாரு? The sinner has a good opinion of himself. It's very secure and mercy. அந்த இடத்துல நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. ஆனா அந்த இடத்துல நல்லா பாருங்க, அந்த இடத்துல நல்லா பாவியானவன் அவர் அப்படியே ஒரு பயங்கரம் பத்திரம் பட்டு பிசாசுல பத்திரப்பட்டவனா இருக்கிறான், பிசாசின் ஆதிக்கத்துல பிடிக்கப்பட்ட மனுஷனா இருக்கிறான். ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, சுவிசேஷம் சொல்லப்பட பொழுது, சுவிசேஷம் சத்தியம் விதைக்கப்படும் பொழுது அவனுடைய பிசாசின் கூடாரம் ஆட்டப்படுகிறது, பிசாசுடைய ஆதிக்கம் உடைக்கப்படுகிறது. புரியுதுங்களா? அப்ப பிசாசு அந்த இடத்துல ஒழிக்கப்படுகிறான். அப்ப அவனை காட்டிலும் மேலான ஒருவர் வந்து அவனை சந்தித்து விடுதலை ஆக்குகிறார். அதான் அந்த இடத்துல படிக்கிறோம், அதுதான் அந்த இடத்துல படிக்கிறோம். அப்ப முக்கியமாக யாரு வல்லமை கொண்ட நபர்? இயேசு ஒருவரே. யாரு வல்லமை கொண்ட நபர்? இயேசு ஒருவரே. அப்ப பிசாசு பிடிச்ச மனுஷன், உமையினும் குருடமாயிருந்த மனுஷனை விடுதலை ஆக்கி சொஸ்தப்படுத்தி ஒரு புதிய ஒரு மனுஷனாக்கி அவனுடைய வாழ்க்கையே மாற்றப்பட்டாச்சு. அப்ப அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அப்ப பிசாசுடைய வல்லமை காட்டில யார் வல்லமை கொண்டவரா இருக்கிறா? இயேசு ஒருவரே. யார் வல்லமை கொண்டவரா இருக்கிறா? இயேசு ஒருவரே. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுல இருந்து நல்லா புரிஞ்சுக்கணும். மனுஷர்கள் இன்னைக்கு பல்வேறு வழி வகைகளை கையாண்டு, வழிமுறைகளை கையாண்டு சரிப்படுத்திக் கொள்றாங்க. அதனால விடுதலை ஆக்க முடியுமா? எத்தனையோ எத்தனையோ சில நேரங்கள்ல மெடிடேஷன் போறாங்க, எத்தனையோ நேரங்கள்ல யோகான்னு சொல்லிட்டு போறாங்க, எத்தனையோ நேரங்கள்ல செக்ஸுக்கு அடிமையா இருக்கிறாங்க, இன்னைக்கு எத்தனையோ நேரங்கள்ல இது ட்ரக் அடிக்டா இருக்காங்க, ட்ரக் அடிக்ஷன் இருக்கிறாங்க, எத்தனையோ நேரங்கள்ல எத்தனையோ அடிமைத்தனத்துல வாழ்ந்துட்டு மக்கள். அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு எத்தனையோ இடங்கள்ல போய் சுகமாகறதுக்காக எத்தனையோ இடங்கள்ல போய் அவங்களை வந்து கவுன்சிலிங்காக போறாங்க, சைக்காட்ரிஸ்ட் போறாங்க. அதனால விடுதலை ஆயிடுவாங்களா? ஆகவே முடியாது. புரியுதுங்களா? எதுலையோ விளையாடுதல் ஆயிருக்காங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில மனமாற்றம் அடைந்த மக்களா மாற்றப்பட்டுருவாங்களா? நான் கேட்கிற கேள்வி புரியுதா? ட்ரக் அடிக்ஷன்ல இருந்து செக்ஸ் அடிக்ஷன்ல இருந்து ட்ரக் அடிக்ஷன்ல இருந்து இன்னும் எத்தனையோ அடிக்ஷன்ல இருந்து விடுதலை ஆகிறதுக்கு என்னென்னமோ இடத்துக்கு போய் பயிற்சி எடுக்கிறாங்க, கவுன்சிலிங் எடுக்கிறாங்க, சைக்காட்ரிஸ்ட் போறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. இல்ல முழு தீர்மானத்தோடு அல்கஹால் அபியூஸ் இருக்கிறாங்க, இன்னும் பல ட்ரக் அபியூஸ் இருக்கிறாங்க. இப்படி பல பல பாதிக்கப்பட்ட மக்கள் போய் விடுதலை ஆக முடியாது, சுகமாக்க முடியாது, பல்வேறு ஆஸ்பத்திரிக்கு போய் ட்ரைனிங் எடுக்கிறாங்க, பயிற்சி எடுக்கிறாங்க, என்னென்னமோ கவுன்சிலிங்கு போறாங்க. சரி, அதனால விடுதலை ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? விடுதலை ஆயிடுவாங்களா? விடுதலை ஆயிடுவாங்களா? முடியவே முடியாது. அந்த இடத்துல அங்க பாக்குறோம், முக்கியமாக அவங்களுடைய வாழ்க்கையில தெல்ல தெளிவாக பார்க்க வேண்டிய மிக மிக முக்கியமானது மெய்யான மனமாற்றம், மெய்யான ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு தான் யார் கொடுக்கறா? இயேசு ஆண்டவர். சும்மா நான் விடுதலை ஆக்கிட்டேன், சும்மா நான் அதுல இருந்து விடுதலை ஆயிட்டேன், இதுல இருந்து விடுதலை ஆயிட்டேன் பிரயோஜனம் இல்ல. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில மனமாற்றம் அடைஞ்சிட்டாங்களா? அவங்களுடைய வாழ்க்கையில ரட்சிப்பை பெற்றுட்டாங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல முக்கியமாக நல்லா தெளிவா அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் என்னவென்றால், இன்னைக்கு நீனும் நானும் இயேசுவை தவிர, இயேசு ஒருவர் தவிர வேற எங்குமே விடுதலையை பார்க்கவே முடியாது. ஒருவேளை நான் அந்த பாவத்துக்கு அடிமையாயிட்டேன், இந்த பாவத்துக்கு அடிமையாயிட்டேன், அதனால அந்த 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 இடத்துல கவுன்சிலிங் போறேன், அந்த ஆர்கனைசேஷன் எனக்கு கவுன்சிலிங் கொடுத்தாங்க, இந்த ஆர்கனைசேஷன் எனக்கு கவுன்சிலிங் கொடுத்தாங்க, அதனால கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அவனுடைய வாழ்க்கையில முழுமையான மனமாற்றம் அடைஞ்சானா? முழுமையான விடுதலையை பெற்றானா? அந்த ரட்சிப்பின் வெளிச்சத்துக்குள்ள வந்தானா? இயேசுவை அறிந்து கொண்டானா? இல்லவே இல்லை. அப்ப முழுமையான விடுதலை எங்கேயும் மாத்திரம் தான் உண்டு, இயேசு இடத்துல மாத்திரம்தான் உண்டு. அதனாலதான் இயேசுவான தெல்ல தெளிவாக சொல்றாரு. அப்ப அடுத்த பகுதிக்காக போறோம், அடுத்த பகுதிக்குள்ளாக. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சு. அடுத்த பகுதி 23 பாக்குறோம். ஒன்னு இயேசுவின் பக்கம், இல்ல பிசாசின் பக்கம். நடுத்தரமான வாழ்க்கை அல்லவே அல்ல. ஒன்னு இயேசுவின் பக்கம், இல்ல பிசாசின் பக்கம் நடுத்தரமான வாழ்க்கை அல்லவே அல்ல. 23 சொல்றாரு, என்னோட இராதவன் எனக்கு விரோதியாயிருக்கிறான், என்னோடைய சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். அவ்வளவுதான், என்னோட இல்லைன்னா நீ விரோதி, சேர்க்காதவன் சிதறடிக்கப்படுகிறான். ஒண்ணு நீ பிசாசு பக்கம் இல்ல இயேசுவின் பக்கம், இதுல ரெண்டு கடை நடுநிலைமை கிடையவே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீ எந்த விதத்துல இப்படியாவது சொல்ல முடியாது. நான் வந்து கமிட்டடா தான், நாங்க இயேசுக்கு முழுமையா ஒப்பு கொடுத்து கமிட்டட்லாம் இருக்க முடியாது, ஆனா பிசாசு பக்கம் போக மாட்டேன் அப்படி சொல்ல முடியுமா? இவன் கமிட்டடா இருக்க மாட்டானா, ஒப்பு கொடுத்த வாழ்க்கை இருக்காதான், ஆனா பிசாசு பக்கம் போக மாட்டேன், நடுநிலைமையில நிப்பானான். நானே எனக்கு நானே எஜமானியா, எனக்கு நானே ராஜாவா? எங்க சொல்லுது? வேதம் எங்கேயுமே சொல்லல. நடுநிலைமையில நிக்கலாம் எங்க சொல்லுதா? ஒன்னு இயேசுக்கு ஒப்பு கொடுத்து வாழணும், இல்ல பிசாசுக்கு ஒப்பு கொடுத்து வாழணும். நடுநிலைமை எங்கே நிக்கவே முடியாது. ஒண்ணு இயேசுக்குள்ள வரணும், இல்ல பிசாசு வெளியில போகணும். நீ எந்த நிலை நிக்கிற? அதனாலதான் இயேசுன்ற சொல்றாரு அந்த இடத்துல 23 வருஷம், என்னோட இராதவன் எனக்கு விரோதியாய் இருக்கிறான். அவ்வளவுதான் இயேசுன்ற சொல்லிட்டாரு. ஆண்டரோட இருக்கணும் ஒண்ணு, இல்ல ஆண்டருக்கு வெளியில பிசாசோட இருக்கணும். நீ எங்க நிக்கிற? அதுல நடுநிலைமை எதுவுமே இல்ல. நீ இயேசுவும் பின்பற்றல, சாத்தானையும் பின்பற்றல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா? ஒண்ணு நீ இயேசுவை பின்பற்றணும், இல்லைன்னா சாத்தானை பின்பற்றணும், அவ்வளவுதான். அப்ப இந்த இடத்துல தெல்ல தெளிவா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்களேன், மிக தெளிவா இன்னும் வலியுறுத்தி பேசுறாரு பாருங்களேன். இன்னும் வலியுறுத்தி 23 இருந்து படிக்கிறோம், 24 பாருங்களேன். 24 இருந்து, அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது, நல்லா கவனிங்களேன், அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அதில் வரும்போது அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கிறதை கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டி கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாயிருக்கும். கவனிச்சீங்களா? இந்த இடத்துல கவனிச்சீங்களா? ஒரு பயங்கரமான ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஒன்னு இயேசுவ பின்பற்றணும், இல்ல பிசாசை பின்பற்றணும். பிசாசு பின்பற்ற வாழ்க்கிறேன் சொல்றீங்களே, அங்க பிசாசுடைய வல்லமை விடுதலை அங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெள தெளிவா பேசுறாரு. என்னையா பிசாசு பிசாசுடைய விடுதலை அங்க எங்க பாருங்க? பிசாசு போறான் அந்த இடத்துல பாருங்க, அசுத்தாவி ஒரு மனுஷன் விட்டு புறப்படும் போது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த நாட்கள்ல எத்தனையோ நேரங்கள்ல அங்கதான் பாக்குறோம், அந்த அந்த கூட்டத்துல கூட பரிசேய மக்கள் கூட பிசாசுல துரத்துற பணி செஞ்சுட்டு இருந்தாங்க, பிசாசு துரத்தி அடிக்கிற பணியை செஞ்சிருந்தாங்க. ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆனா உண்மையான மனமாற்றம் இருந்துச்சா? இன்னைக்கும் கொல்லிமலையில பிசாசு துரத்துற வேலை நடக்குது. இன்னைக்கும் கொல்லிமலையில அங்கங்கே பிசாசு துரத்தி அடிக்கிறாங்க, சாமி ஓட்டுறனு ஓட்டுறாங்க. ஆனா மனமாற்றம் இருக்குதா? விடுதலை, பூர்ணமான விடுதலை இருக்குதா? உடைய இறுதிய மனம் திரும்பிக்கியா? பிசாசு துரத்துறேன் பிசாசு துரத்துறேன்னு சொல்லி அந்த மந்திரம் இந்த மந்திரம் சொல்லி பிசாசு துரத்தியாச்சு. ஆனா அவனுடைய வாழ்க்கை பிசாசுல இருந்து விடுதலையாக்கப்பட்டு முழுமையான மனமாற்றம் அடைந்து விடுதலையை பெற்று உண்மையான மெய்யான ஜீவனுள்ள உயிருள்ள அந்த இயேசுவாண்டி அறிந்து உண்மையான கடவுளை அறிந்து அந்த உறுதியான ஒரு வாழ்க்கை அவரே மட்டுமே பின்பற்றி போகிற வாழ்க்கை இருக்குதா சொல்லுங்க? பிசாசு துரத்துற காரியம் என்னையா அப்படின்னு அந்த மக்கள் மத்த அங்கேயே நடந்துட்டு இருக்குது. பரிசே கும்பல் மத்தியும் பிசாசு துரத்துற வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா என்ன நடக்குது? அது உண்மையான விடுதலை அல்லவே அல்ல, அது உண்மையான விடுதலையே அல்லவே அல்ல. அந்த இடத்துல என்ன நடக்குது? பிசாசு என்ன செய்யறான்? அசுத்த ஆவி ஒரு மனுஷன் விட்டு புறப்படுறானா, வறண்ட இடங்களில் அலைந்து வெளில போறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவன் அந்த மனுஷன் விட்டு வெளில போயிடுறான், வறண்ட இடங்களில் அலைந்து. அப்படின்னா அவனுக்கு நிம்மதி இல்லை. அந்த இடத்துல கால்வின் சொல்றாரு அந்த இடத்துல, அது என்ன சொல்றாருன்னா, 12 out of men is to him a wretched banishment and resembles a barren wilderness. அவனுக்கு வெறுப்பா இருக்குது, அவன் வெறுத்து போய் கிடக்கிறான், வெற்றிடமா இருக்குது, அதனால நிம்மதி இல்ல. பிசாசு வெளியில போனவன் அவனுக்குள்ள நிம்மதி இல்ல. இளைப்பாறல் தேடியும் அதை காணாமல் திரும்பியும் போறான். அங்க பாருங்க அந்த இடத்துல, வறண்ட இடங்களில் அணைந்து இளைப்பாறல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கு வரும்போது அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கதை கண்டு. கவனிச்சீங்களா? அது சுத்தமா இருக்கு, அப்படியே இடம்லாம் அமைதியா சுத்தமா இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீ நிறைய இடங்கள் என்ன பண்றாங்கன்னா, அப்படியே பக்தி பரவசத்துல உட்காந்துருக்காங்க, அப்படியே முழு கட்டுப்பாடோட கட்டுப்பாடு விதித்து என்னென்னமோ முயற்சி எடுத்து அப்படியே சுத்தமா ஆகிற மாதிரி பாக்குறாங்க. ஆனா முழு சுத்தமா அனுச்சா? அந்த இடத்துல அதான் பாக்குறாங்க, அப்படியே பெருக்கி ஜோடிக்கப்படுறத கண்டு அப்படின்னு பாக்குறோம். அப்ப அந்த இடத்துல ஒரே பீஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த இடத்துல என்னென்னோ பாரம்பரிய பக்தியை கையாளுறாங்க, என்னென்னோ சாங்கிய சம்பிரதாயம் கையாளுறாங்க, என்னென்னோ சடங்கு செய்யறாங்க, என்னென்னமோ என்னென்னமோ செய்யறாங்க. செஞ்சு அங்க வந்து அவங்களுடைய பக்திய கொஞ்சம் 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 மோல்டு பண்றாங்க, அந்த பக்தியை கொஞ்சம் சீர்படுத்துறாங்க, அந்த பக்தியை கொஞ்சம் காமிச்சு நல்லா இருக்கேன் காமிச்சுக்கிறாங்க. அந்த நல்லா இருக்க அந்த பக்தி உருப்படியான பக்தியா? அங்க என்ன நடக்குது பாருங்க, மறுபடியும் திரும்பி போய் தண்ணிலும் பொல்லாத வேறு ஏழு ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாய் இருக்கும். கவனிக்கிறீங்களா? அதிக கேடுள்ளதாய் இருக்கும். இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிசாசு துரத்துறாங்க, அந்த கூட்டத்துல பிசாசு துரத்திட்டு பண்ணிதான் செஞ்சுட்டு இருந்தாங்க. பிசாசு துரத்தியாச்சு, சரிங்க, ஒரு வித அமைதி கிடைச்சிச்சு, ஒரு சமாதானம் கிடைச்சிச்சு, ஆனா முழுமையான விடுதலை அடைஞ்சிச்சா? ஆண்டவர் இயேசு சொல்றாரு, போனச்சு பிசாசு போன இடத்துல நிம்மதி இல்ல, திருப்பியும் எங்க வந்துருச்சு? அவனுக்குள்ளேயே வந்துருச்சு. அவனுக்குள்ள வந்தது மாத்திரம் இல்ல, கூட்டிட்டு எத்தனை பிசாசோட வந்துச்சு? ஏழு பிசாசோட வந்துச்சு. போச்சா? முன்னிலுமை காட்டிலும் பின்னிலுமை அதிக கேடுள்ளதா இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் என்னென்னமோ முயற்சி எடுக்கிறாங்க, என்னென்னமோ தீர்மானங்கள் எடுக்கிறாங்க, பிசாசு துரத்தப்பட்டான்னு நினைக்கிறாங்க, எனக்கு விடுதலை கிடைச்சிச்சுன்னு நினைக்கிறாங்க. ஆனா இன்னும்ல கூட்டிட்டு போயிடுச்சு, புரியுதா? இன்னும்ல அவங்களுடைய பிரச்சனை அதிகமாயிருச்சு. நான் கேட்கிறேன், அந்த இடத்துல உண்மையான மனமாற்றம் அடைந்தாங்களா? நான் கேட்கிறேன், உண்மையான இருதய மாற்றம் அடைந்தாங்களா? இன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கையில விடுதலையை பெற்றாங்களா? சும்மா சாங்கியம் சம்பிரதாயம் சடங்கு என்னமோ பக்தியை காமிச்சு பூசி மொழிகி ஏதோ ஒரு சமாதானத்தை பெற்ற மாதிரி, ஏதோ ஒரு பக்தியை பெற்ற மாதிரி, ஏதோ ஒரு விடுதலையை பெற்ற மாதிரி உட்கார்ந்துக்கிறாங்க. ஆனா மறுபடியும் அதே பாவத்துலதான் விழுந்து போய் கிடக்குறாங்க. மறுபடியும் அதே பொய் பித்தலாட்டம், மறுபடியும் அதே களவு திருட்டு, மறுபடியும் அதே விபச்சாரம் வேசித்தனம், மறுபடியும் அதிகமாக இன்னுமா அதிகமாக அதிகரிச்சுதான் இருக்குது. புரியுதா? இன்னும் அதிகரிச்சுதான் இருந்துச்சு, முற்றிலுமான விடுதலை கிடைச்சா? அன்றுவா இயேசுக்கு சாதான் சொல்றாரு, என்னையா விடுதலை, என்னையா பக்தி, உன் பக்தி பரவசம் போலி, ஏமாத்தி விட்டார். இன்னைக்கு என்னென்னமோ நீ முயற்சி எடுக்கலாம், என்னென்னமோ என்னமோ அழகு ஜோடிக்கலாம். அடையே பாரு, அந்த இடத்துல பாருங்க, அமைதியா இருந்துச்சான், பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருந்துச்சான். இப்ப நீ கூட உன்னுடைய வாழ்க்கையில ஒரு விதமா பக்தினாலே இல்ல, உண்மையெல்லாம் பிசாசு அப்படி ஆதிக்கம் பண்ணிருக்கிறான் மனுஷனை, ஒரு வித பக்தியை வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு பக்தியை மட்டும் காமிக்கிறான். இன்னைக்கு இடங்களும் செய்யறாங்களா இல்லையா? பக்தி மட்டும் காமிச்சுட்டு ஒரு வித ஒரு சந்தோஷத்தை கொடுத்துறான், ஒரு விதமான சந்தோஷத்தை கொடுத்துறான், ஒரு விதமான ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துறான். அப்பா நான் அந்த பக்தி செஞ்சிட்டேன், அப்பா நான் அந்த கோயிலுக்கு போயிட்டேன், அப்பா நான் இந்த கோயிலுக்கு போயிட்டேன். பண்றாங்களா இல்லையா? அட அந்த மலைக்கு போயிட்டேன், அந்த நயனா மலைக்கு போயிட்டேன், அந்த யானா மலைக்கு போயிட்டேன், இந்த மலைக்கு போயிட்டேன், அந்த சபரிமலைக்கு போயிட்டேன், முடிஞ்சு பக்தி செய்யறாங்களா இல்லையா? இதனே பக்தி. பிசாசு ஒரு இப்படியான ஒரு பக்தியை வச்சு அவனை கட்டி அவங்களை கட்டி போட்டிருக்கான். திருப்பி வரான், இன்னும் ஏழு பிசாசு கூட்டி வந்து ஆட்டி படைக்கிறான். அந்த பக்தியை இன்னும் அவபக்தியா மாக்கி போட்டு இன்னும் நாரி போய் அதிக முன்னிலைமை காட்டிலும் அதிக பின்னிலைமை அதிக கேடுதான் மாக்கி போட்டான். முழுமையான விடுதலை பெற்றாங்களா? உண்மையான மனமாற்றம் அடைந்தாங்களா? உண்மையான வெளிச்சத்துக்குள்ள வந்தாங்களா? சொல்லு. இன்னும் நாரின அசிங்கமான கெட்ட வார்த்தைலாம் பேசுறாங்க, இன்னும் கெட்ட வார்த்தைலாம் பேசுறாங்க, இன்னும் அசிங்கமான உறவுகளை வைத்துக் கொள்றாங்க, விபச்சார வேசித்தனம் இன்னும் அதிகரிச்சான போயிட்டு இருக்கு ஊர் உலகத்துல, கிராமம் கிராமத்துல. என்னையா பக்தி? பிசாசு எப்படி தனிமா பாத்தீங்களா, எப்படி கட்டி போட்டு வச்சிருக்கான் பாத்தீங்களா? ஜோடி வரா வந்து பாக்குறான், அப்படியே சுத்தமா இருக்குதான் இடமெல்லாம், அப்படியே பெருக்கி ஜோடிக்கப்பட்டு கண்டிருக்கான். அதான் அந்த இடத்துல படிக்கிறோம், அசுத்தாவி வந்து அந்த இடத்துல வரும்போது அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டு கண்டு திரும்பி போய் தண்ணிலும் பொல்லாத வேறு ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே கொடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலுமை அதிக கேடுள்ளதா இருக்கும். இப்ப புரியுதா? இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற பக்தி எப்படி இருக்குது? ஒன்னு இயேசுவ பின்னாடி வரணும், இல்ல பிசாசு பின்னாடி போகணும். நடுநிலையெல்லாம் இல்லங்க, ரெண்டு கட்ட வாழ்க்கையெல்லாம் சொல்லல வேதம். பிசாசு பின்னாடி போனீங்கன்னா, பிசாசு பின்னாடி போனேன்னா அது போலி பக்தி. பிசாசு பக்தியோட நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிசாசு பக்தியோட காமிக்கலாம், பக்தியோட காமிக்கிறான் பிசாசு, அவன் வேலை தானே அதெல்லாம். பிசாசு பக்தியை காமிக்கலாம், ஏன் கிறிஸ்துவ பக்தியோட காமிக்கலாம், பாரம்பரிய பக்தியை காமிக்கலாம், பாரம்பரிய பக்தியை காமிக்கலாம். ஆனா உண்மையான மனமாற்றம் அடைஞ்சாங்களா? உண்மையான ரட்சிக்கப்பட்ட காமிச்சாங்களா? பாரம்பரியமா கூட உட்கார வச்சிருப்பாங்க. அதனாலதான் ஜே சி ரயில் என்று சொல்ற மனுஷன் சொல்றாரு, we must, we should never to be, never to be satisfied with our religious reformation. Never to be satisfied. நல்லா புரிஞ்சுக்கோங்க. Never to be satisfied with religious reformation without heart conversion. Without heart conversion. இருதய மாற்றம் அடையாதபடி, we should never be satisfied with our religious reformation. மத ரீதியாக, மத சடங்கு ரீதியான ஒரு 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 விதமான சீர்திருத்தம் இருக்கிறதுனால நீங்க திருப்தி பற்றவே கூடாது. எது இல்லாம இருதய மாற்றம் இல்லாம. நீங்க நிறைய பேர் இருதய மாற்றம் இல்லாம மத ரீதியாக, பக்தி ரீதியாக, சடங்குகள், சம்பிரதாயங்கள், இன்னமா என்னென்னமோ சீர்திருத்த பணிகளை செய்யறாங்க. அங்க என்ன இல்ல? இருதய மாற்றம் இல்ல. இதான் பிசாசு வேலை. புரியுதா? இன்னைக்கு பக்தி பக்தின்னு போறவையில பிசாசு ஒரு கூட்ட மக்களை கட்டி போட்டு வச்சிருக்கான் தான் வழியில. கிறிஸ்துவ பக்தியோ இருக்கும், இந்து பக்தியா இருக்கும், முஸ்லீம் பக்தியா இருக்கும், என்ன பக்தியா இருந்தாலும், ஆனா அவங்களுடைய வாக்குல என்ன இருக்காது? இருதய மாற்றம் இருக்காது. பிசாசு எப்படி தருவா? மறுபடியும் வந்து அப்படியே அவங்க அவங்க அப்படியே பீஸ்ஃபுல்லா இருக்கலாம், அமைதியா இருக்கலாம், எல்லாம் நல்லா இருக்கும் போல இருக்கும், பக்தி சூப்பரா இருக்கும், அமைதியை தேடின போல இருக்கும், ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில இறுதி மாற்றம் இல்லாதனால முழுமையான வீழ்ச்சி தான். இன்னும் ஏழு பிசாசுல சேர்த்து வந்து கொண்டாடிட்டு இருக்கிறான். இன்னும் அசிங்கசியமான வாழ்க்கை வாழ்ந்து வாழ வைக்கிறான். இன்னும் அவங்களுடைய வாழ்க்கை பாவம் பெருகி போயிட்டு தான் இருக்குது. புரியுதா? அப்ப புரியுதா? ஒண்ணு இயேசு பின்னாடி வா, இல்ல பிசாசு பின்னாடி போ. ரெண்டு கட்ட வாழ்க்கையை சொல்லவே அல்ல. இயேசு பின்னாடி வந்தா இயேசுக்கே முழுமையா ஒப்பு கொடுத்து, இயேசுக்கு கீழ்ப்படிஞ்சு, அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவரே பின்பற்றி வர முடியாத வாழ்க்கை தான் இயேசுக்குள்ளா வாழ்ற வாழ்க்கை. அவர் தான் ரட்சகர், அவர் தான் என்னுடைய பாவத்தை மன்னிக்க முடியும் அந்த உலகத்துக்கு வந்தவர், அவர் தான் இயேசு சாமி, அவர் தான் கடவுள் என்று சொல்லி, அவர் தான் என்னுடைய பாவத்தை மன்னிக்க முடியும் சொல்லி, அந்த பாவத்துக்கு நான் பரிகார பலியாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு, அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு, நீ இயேசு பிள்ளையா மாற்றப்பட்டு இயேசுக்குள்ளா வர வாழ்க்கை தான் இயேசு பக்தி, கிறிஸ்தவ பக்தி. இது இல்லைன்னா நீ பிசாசு பின்னாடியோ போகணும், அவ்வளவுதான். ஒன்னு பிசாசு பின்னாடி போ, இல்ல இயேசு பின்னாடிவா. எந்த வழியில போயிட்டு இருக்க நீனு ஆராய்ந்து பார். இயேசு பக்தியில வந்தீங்கன்னா முழுமையான மாற்றம், முழுமையான விடுதலை, இருதய மாற்றம், ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, அந்த இயேசு விளையாடப்பட்ட ரத்தத்தினாலே உனி கழுவப்பட்டு அவனுடைய பிள்ளையாய் மாற்றப்பட்டு பரலோகத்துக்கு அழைத்து செல்ல முடியாத வாழ்க்கை, அதான் இயேசு பக்தி. அங்க அவனுடைய வாழ்க்கை முழுமையான மாற்றம். அப்ப இயேசுவின் படி நல்லா புரிஞ்சுக்கோ. இப்ப இயேசு பக்கம் வந்தீங்கன்னா அங்க ஆண்டவர் தெல்ல தெளிவா சொல்லி காமிக்கிறார். கடைசி அதை பார்த்து முடிக்கிறோம். சரிங்க, தெல்லத்திலுமே ஆண்டவர் பார்த்துட்டாரு, சொல்லிட்டாரு, பிசாசுடைய காரியங்களா சொல்லிட்டாரு. புரிஞ்சா? புரிஞ்சா? அவர் அழகா இன்வெஸ்டேட் பண்ணி சொல்லிட்டாரா இல்லையா? சரிங்க, நீ இயேசு பின்னாடி வந்தீங்கன்னா அங்க என்ன நடக்குது அதான் முக்கியமா வலியுறுத்தி பேசி முடிக்கிறாரு. பாருங்க, 27-28 வசனம். அவர் இவைகளை சொல்லுகையில், அவர் இவைகளை சொல்லுகையில் ஜனக்கூட்டத்திலிருந்த ஒரு ஸ்திரீ அவரை நோக்கி, அவர் இவைகளை சொல்லுகையில் ஜனக்கூட்டத்திலிருந்த ஒரு ஸ்திரீ அவரை நோக்கி, உம்மை சுமந்த கற்பமும் நீர் பாலுண்ட முளைகளும் பாக்கியம் உள்ளவர்கள் என்று சத்தமிட்டு சொன்னால். இதெல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு அங்குள்ள ஸ்திரீ என்ன சொல்றா? யார புகழ்ந்து பேசுறா? யார புகழ்ந்து பேசுறா? இயேசுடைய, இயேசுவையா? இயேசுடைய யார புகழ்ந்து பேசுறா? நல்லா சொல்லி புரியுதா? இதெல்லாம் யார புகழ்ந்து பேசுறா? இயேசுவையா? இயேசுடைய அம்மாவை. கவனிச்சிங்களா இல்லையா? நீ பெத்த கற்பம் சந்தோஷமா இருக்கணும், நீ பெத்த கற்பம் ஐயோ பாக்கியவதியா இருக்கணும், ஐயோ அந்த அம்மா போற்றப்படணும். இன்னைக்கு சில பேர் இந்த வசனத்தை பிடிச்சுக்கிட்டு உங்க அம்மா நல்லா இருப்பாங்க, நீ பெத்த அம்மா நல்லா இருக்கணும், அம்மாவை புகழாரம் சொல்றாங்க. இன்னைக்கு நிறைய பேர் இந்த வசனத்தை பிடிச்சிட்டு யார தூக்கி வச்சு கொண்டாடிட்டாங்க? மாதாவை தூக்கி குடிச்சு கொண்டாடிட்டாங்க. எவ்வளவு முட்டாத்தனம் பாத்தீங்களா? மாதாவ, இயேசுடைய தாயார் யாருங்க? மாதா. அப்ப மாதாவை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளவு முட்டாத்தனம். மாதாவை கும்பிடணும் வேதம் சொல்லுதா? மரியாதை கும்பிடணும் வேதம் எங்க சொல்லுதா? சொல்லவே இல்லை, வேதம் சொல்லவே இல்லை. நீ இயேசு தான் நோக்கி வரணும், இயேசு மூலம்தான் ரட்சிப்பு, மரியாள் மூலம் ரட்சிப்பே அல்லவே அல்ல. அப்ப பாருங்க, அவர் சொல்லிட்டு அப்படியே வாயை மூடிட்டாரா? சரியா சொன்னீங்க, நல்லா சொன்னீங்க, நல்லா இருப்பீங்க அப்படி சொன்னார். அவரு என்ன சொன்னாரு அதை பாருங்க. அதுக்கு அவர் அப்படியானாலும், கவனிச்சீங்களா? அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு, கவனிக்கிறீங்களா? அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளவர்களே அதிக பாக்கியவாங்கள். யாரு பாக்கியவாங்கள்? தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக்கொள்ளவர்களே அப்ப இந்த இடத்துல பாக்குற ஒரு ரட்சிப்புனா சேவிங் ஃபைத் இஸ் ஒபீடியன்ட் ஃபைத் ரட்சிப்புடியா விசுவாசம் இஸ் ஒபீடியன்ட் ஃபைத் சேவிங் ஃபைத் இஸ் ஒபீடியன்ட் ஃபைத் என்ன புரிஞ்சுக்கோங்க அப்ப ரட்சிப்பை குறித்து பேசுறாரு யாருப்பா பாக்கியவான்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கறது மாத்திரமில்ல கேட்டு அதை காத்துக்கொள்ளும் அதுக்கு கீழ்படியணும் அவங்கதான் ரட்சிக்கப்பட்டவங்க அவங்கதான் அதிக பாக்கியவாங்க சொல்றாங்க புரியுதா அப்பதான் இந்த இடத்துலதான் இயேசு பக்கம் உள்ளவங்க பத்தி பேசுறாரு இதனால வரைக்கும் இந்த நேரம் வரைக்கும் பிசாசு காரியத்தை பத்தி பேசினாரு இப்ப இயேசு பக்கம் உள்ளவங்க யாருங்க யாரு பாக்கியவாங்க தேவனுடைய வார்த்தையை கேட்கிறாங்க அதன்படி செய்யறாங்க அதான் ரட்சிப்பு இன்னைக்கு ஏன் தேவனுடைய வார்த்தையை கேட்கறது மாத்திரம் அல்ல அதன்படி செய்கிற மக்கள் தான் ரட்சிப்புக்குள்ள வர வேண்டும் அவங்கதான் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இன்னைக்கு சொல்லு இயேசு பின்னாடி போறியா பிசாசு பின்னாடி போறியா அப்ப இயேசு பின்னாடி போறேன்னு சொல்லுவான் என்றால் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவனா இருக்கணும் அவன் தான் ரட்சிக்கப்பட்டவன் இயேசுடைய வார்த்தையை கேட்டு பாயா பொழப்புல அவர் சொல்லுவாரு பொழப்புல இந்த காலத்துக்குலாம் ஒத்து வராது இதெல்லாம் பழைய பஞ்சாங்கம் இதெல்லாம் அவசியம் இல்லை அப்படின்னு தூக்கி போட்டு போவீங்கன்னா நீ யாருடைய பிள்ளை சாத்தானுடைய பிள்ளை புரிஞ்சுக்கோ புரியுதா இந்த காலத்துக்குலாம் ஒத்து வராது பைபிள் மண்ணாங்கட்டியாவது இதெல்லாம் எனக்கு தேவையில்லை ஏன் என் ஜோலி உண்டு நான் என் வேலையை பார்த்துட்டு போறேன்னு சொல்லுவான் என்றா நீ யாருடைய பிள்ளை பிசாசுடைய பிள்ளை பிசாசு ஆட்டத்துக்கு நீ ஆடிட்டு இருக்க அவ்வளவுதான் வேற வெளியில வேற ஒண்ணும் இல்ல ஒண்ணு இயேசு பின்னாடி போகணும் ஒண்ணு சாத்தான் அப்படியே பண்ணும் அப்ப இயேசு ஆண்டவர் யார சொல்றாரு இயேசு பின்னாடி போவா என்றால் அவருடைய வார்த்தையை கேட்கிற கேட்டு அதுபடி செய்கிற காத்துக்கொள்ளுவர்களே காத்துக்கொள்ளுவர்களே அதனாலதான் லூகா புஸ்தகத்துல நம்ம பார்த்தோம் ஒரு அருமையான பகுதி 12 அதிகாரத்துல நம்ம அடுத்த பகுதிக்கு வருவோம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் லூகா புஸ்தகத்துல ஒரு அருமையான பகுதி 8 அதிகாரம் லூகா புஸ்தகம் 8 அதிகாரம் பாருங்களேன் அந்த இடத்துல 4 விதமான விதை 4 விதமான நிலங்களை பத்தி பேசுறாரு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் கற்பாறையில விதைக்கப்பட்டவர்கள் முள்ளிடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் அந்த நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவங்க ரட்சிக்கப்பட்டவங்க புரியுதா அப்ப நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவங்க பார்த்து என்ன சொல்றாரு பாருங்க லூகா புஸ்தகம் 8 அதிகாரம் அங்க பாருங்க இவ்வளவு அழகா சொல்றது 15 வசனம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு லூகா 8:15 நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவளாய் அப்பா கவனிச்சீங்களா வசனத்தை 4 பேர் 4 வகையான மக்கள் கேட்டாங்க தான் ஆனா முன்னாடி 3 வகையான மக்கள் கேட்டாங்க ஆனா என்ன செய்யல பலனே கொடுக்கல பலனே கொடுக்கல ஒரு கூட்டம் மக்கள் பிசாசு கடன் கொடுத்துட்டாங்க ஒரு கூட்டம் மக்கள் உபத்திரம் கஷ்டம் என்ன விலகி போயிட்டாங்க ஒரு கூட்டம் மக்கள் உலக ஆசை ஐஸ்வர்யம் பணத்தை பார்த்து வாய பொழந்து போயிட்டாங்க கடைசியா அந்த கூட்ட மக்கள் யாரு இயேசுடைய வார்த்தையை கேட்டாங்க ஐயோ இயேசுவே மெய்யான கடவுள் இயேசுவே மெய்யான ஆண்டவர் இயேசுவே பாவத்தை மன்னிக்க முடியாத கடவுள் அவரே என்னுடைய கடவுள் ஐயோ இந்த உலகம் பொல்லாத உலகம் ஐயோ நாரி போன உலகம் ஐயோ அவரை தவிர வேற ஒரு கடவுள் இல்லைன்னு சொல்லி அவரே முழுமையா நோக்கி பார்த்து அவருடைய பாவ மன்னிப்பை பெற்று அவருடைய வெளியேற்பட்டு அவருடைய பாவங்கள் கழுவப்பட்டு அவருடைய சொந்த பிள்ளையா மாற்றப்பட்டு முடிய பரலோகத்து கொண்டு போகும்படியான அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை அடைந்து அவருடைய வார்த்தையை கேட்டு அதை பொறுமையோடு காத்து பலன் கொடுக்கிறவர்களாய் பலன் கொடுக்கிறவர்களாய் தே கிவ் ஃப்ரூட்ஸ் பலன் கொடுக்கிற மக்களுங்க அவங்கதான் கிறிஸ்தவ வாழ்க்கை புரியுதா இப்ப சொல்லி நீ சாத்தனுடைய பின்னாடி போறியா இல்ல இயேசு பின்னாடி போறியா எண்ட்ல ஏதாச்சும் ஒண்ணுதான் இயேசு பின்னாடி போனீங்கன்னா அவன் தேவனுடைய வார்த்தையை கேட்கணும் காத்துக்கொள்ளணும் பலன் கொடுக்கணும் அதுபடி நடக்கிறவன் அது தேற்ற வாழ்க்கை காமி அந்த ரிசல்ட் கொடுக்கணும் ரிசல்ட் புரியுதா செடி வச்சுன்னா கணிக்கா இருக்குதா இல்லையா புரியுதா அப்ப நீ இப்ப சொல்லு இன்னைக்கு எங்க இருக்க பாருங்க இயேசு ஆண்டவர் எவ்வளவு அழகா பெரிய பயங்கரமான ஒரு அற்புதம் செஞ்சாரு இந்த கூட்ட மக்கள் என்ன செஞ்சாங்க குற்றம் சாட்டிட்டு வந்தாங்க அவங்களுக்கு எதிரடியா பதிலடி சொன்னாரு பிசாசு பின்னாடியே போறனா யாரு இயேசு பின்னாடி போறோம்னா யாரும் சொன்னாரு தெளிவா சொன்னாரா இல்லையா இப்ப புரியுதா பிசாசு தனமான வாழ்க்கை எது பிசாசு துரத்தப்பட்ட வாழ்க்கை என்னது சொன்னாரு சும்மா பிசாசு துரத்தப்பட்ட வாழ்க்கையில ஒண்ணுமே இல்ல மறுபடியும் வந்து ஆக்கிரமிச்சு அவனை சின்ன பின்னமாக்குறதான் உண்மை ஆனா இயேசு கொண்ட வாழ்க்கையில என்ன செய்யறான் அவன் தேவனுடைய வார்த்தை கேட்டு அதுபடி காத்து அதுபடி நடக்கிறான் பலன் கொடுக்கிறவனா இருக்கிறான் அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை அப்ப யாரு வல்லமை கொண்டவர் இயேசுவே வல்லமை கொண்டவர் பிசாசுடைய வல்லமை காட்டுனு யாருடைய வல்லமை பேது இயேசுடைய வல்லமை ஏனென்றால் அந்த இடத்துல பூர்ணமான விடுதலை பூர்ணமான விடுதலை மறுபடியும் பிசாசு ஆதிக்கமாகிற விடுதலை மறுபடியும் பிசாசு ஆதிக்கம் செலுத்துற காரியம் இல்லவே அல்ல வேதம் சொல்லுது குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே வசனம் சொல்லுது குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் மெய்யான விடுதலை எங்க? இயேசுன் விடுதலை. இன்னைக்கு நீ சிந்திச்சு பாரு, இன்னைக்கு இயேசுனால் விடுவிக்கப்பட்ட ஒரு மனுஷனா இருக்கிறாயா, இல்ல சாத்தானுக்கு அடிமையா வாழ்ற மனுஷனா இருக்கா? சிந்திச்சு பாரு. இனிமா சாத்தான் பச்சை கேட்டு போயிட்டு இருக்காத, அது விடுதலை அல்லவே அல்ல. அது ஒருவேளை நீ ஒரு பாரம்பரியமா நீ கடைபிடிக்கலாம், நீ பாரம்பரியமா கோயிலுக்கு போகலாம், நீ பாரம்பரியமா காணிக்க போடலாம், நீ சடங்குகளை சம்பிரதாயங்களை செய்யலாம், என்னென்னோ பக்தியை கையாளலாம், இதெல்லாம் போலி பக்தி. புரியுதா? இதெல்லாம் பிசாசுடைய வேலை. அவன் நல்லா ஒரு அப்படியே அவனை அப்படியே அப்படியே மத மதத்துல உட்கார வச்சுட்டு இருக்கான், அப்படியே ஒரு வித சமாதானத்தை கொடுக்க, போலி சமாதானம், ஒரு வித பக்தி, போலி பக்தியை காமிச்சிட்டு அவனை கட்டுக்குள்ளே உட்கார வச்சுட்டு இருக்கான். ஆனா அங்க மனமாற்றம் இருந்துச்சா? மனமாற்றம் இருந்துச்சா? அதனாலதான் நம்ம இந்த இடத்துல தெல்ல தெளிவா போதிக்கும், ரட்சிப்பு அவசியம், மனமாற்றம் அவசியம், பிள்ளைல மெய்யான மனம் இருந்து அந்த இருந்து பாவம் மன்னிப்பு அவசியம் சொல்லி நம்ம வேதபூர்வமான சத்தியத்தை போதித்துக் கொண்டே இருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு உலகம் பிசாசுகளை அடிமையா வாழுது, அவன் போலி பக்தியை காமிச்சிட்டு தாங்க கூட்டத்துல உட்கார வச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், ஏமாந்து போயிட கூடாது. நான் பைபிள் படிக்கிறேன், நான் ஜெபம் பண்றேன், நான் கோயிலுக்கு போறேன், போது எனக்கு, அது கூட உட்கார்ந்துட்டு இருக்காங்க பிசாசு கூட்டத்துல. புரியுதாங்க? இது போதும் எனக்கு, நான் பைபிள் படிக்கிறேன், நான் ஜெபம் பண்றேன், நான் கோயிலுக்கு போறேன், இது போதும் எனக்கு. ஆனா இன்னும் விசாசில இருந்து விடுதலை ஆக்கப்படி ரசிக்கப்படாத எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. போது, புரியுதா? இது அல்ல முழுமையான மன மாற்றம், முழுமையான விடுதலை. அந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதுபடி நடந்து பலன் கொடுக்கிறவனாய் ரட்சிக்கப்பட்டவனாய் பரலோகத்து போகிறவன் சொல்லி நிச்சயத்தோடு கிறிஸ்துவை பின்பற்றி கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ற வாழ்க்கை ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை. புரியுதா? அப்ப இயேசுக்குள்ளாக, இயேசு பிள்ளைகளாக வாழ்ற வாழ்க்கை எவ்வளவு அவசியம் பாருங்க. அப்ப யார் வல்லமை கொண்டவராய் இருக்கிறா? பிசாசுகள் காட்டில் இயேசுவை வல்லமை கொண்டவராய் இருக்கிறாதான் இந்த இடத்துல தெல்லத்திலே பாக்குறோம். அவன் இயேசு சாமி கொடுக்கிற வல்லமை பெரிதான வல்லமை, முழுமையான விடுதலை, பெரிய விடுதலை. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆகிடுவாசன் சொல்லுது. அவன் இன்னைக்கு அந்த விடுதலை பெற்று இயேசுவின் பிள்ளையா வாழ்றியா, இல்ல இன்னுமா சாத்தானோட பேச்சை கேட்டு சாத்தானுக்கு பின்னாடி போயிட்டு மனுஷனா இருக்கிறாயா? இன்னைக்கு நீ ஆராய்ந்து பார்த்து சொல்லு, சிந்திச்சு பாரு, எங்க இருக்க சிந்திச்சு பாரு. உடைய வாழ்க்கையில ஐயோ நான் இன்னுமா விடுதலை இல்லைன்னு சொல்லுவான் என்றால் உடனே வா, இயேசுக்குள்ள வா, இயேசு நோக்கி பாரு, அங்குதான் மெய்யான விடுதலை. புரியுதா? தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபத்தோடு இந்த செய்தியை முடிப்போம், ஜெபிப்போம். பரலோகத்தில் வாசம் அணுகிற பரிசுத்தமுள்ள பிதாவே, நீதியுள்ள பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. தர்மியான நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கூட நாங்கள் உம்முடைய சமூகத்துல இங்கே தாழ்த்தி உம்மை நோக்கி வரவும் உம்முடைய விலையவற்ற பெற்ற வார்த்தையை கேட்கவும் தியானிக்கும் உதவிச்சதுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. நீ கொடுத்த வார்த்தையின்படியாக பிசாசை காட்டிலும் நீ எவ்வளவு பெரிய வல்லமில்ல கடவுள்னு சொல்லி நாங்கள் கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு பிசாசு எவ்வளவாய் ஒரு கூட்ட மக்களை மதியமயங்க செய்து போலி பக்தியை காமிச்சு அன்றே இன்னைக்கு கிறிஸ்தவ கும்பல்லே இன்னைக்கு எத்தனையோ பேர் பிசாசுக்கு அடிமையா இருக்கிறாங்களே சுவாமி. வெறும் கிறிஸ்தவ பெயரை வச்சுட்டு வெறுமையான கதவை அன்றைய கதவு பாரம்பரிய பக்தியை வச்சுட்டு சடங்காச்சாரமான பக்தியை வச்சுக்கிட்டு உணர்ச்சியப்படியான பக்தியை வச்சுக்கிட்டு அன்றைய கதாவை பிசாசு தன் கட்டுப்பாட்டுல வைத்துக் கொண்டிருக்க எத்தனையோ மக்கள் உண்டு சுவாமி. அன்றைய கதாவை ஒரு போலியான பக்தியை காமித்துக் கொண்டு, ஒரு போலியான சடங்களை வைத்துக் கொண்டு, சம்பிரதாயங்களை வைத்துக் கொண்டு இன்னைக்கு எத்தனையோ கூட்ட மக்கள் பிசாசுக்கு அடிமையாய் போயிட்டுகிறார்களே சுவாமி. அங்கு மீயான விடுதலை இல்லையே சுவாமி. தெல்லத்திலேயே நீங்க சொன்னீங்களே சுவாமி, அன்றைய கத்தாவை பிசாசு அன்றைய அந்த இடத்துட்டு போனாலும் அவனை அலைந்து திரிந்து நிம்மதி இல்லாம திரும்பவும் அதே இடத்துக்கு வந்து அன்றைய இன்னும் அன்றைய ஏழு பிசாசுகளை கூட்டி வந்து அன்றைய இன்னும் முன்னிலுமே காட்டிலும் பின்னிலுமே அதிக கேடுதலா இருக்கும்னு சொல்லி பார்த்தோமே சுவாமி. ஐயோ அங்கு மெய்யான விடுதலை இல்லையே சுவாமி. என்னதான் ஒரு விதமான ஒரு போலியான சமாதானம், என்னதான் ஒரு விதமான போலியான பக்தி அவன்கிட்ட இருந்தாலும் இன்னும் கேடுதான் கேடுள்ளதாய் காணப்படுகிறதே சுவாமி. இன்னைக்கு ஒரு கூட்ட மக்கள் மத்தியில அவிதமான பிள்ளைகளை போல நாங்கள் போயிடாதபடி முழுமையான விடுதலை, இயேசு கொடுக்கிற விடுதலை, மெய்யான விடுதலை சொல்லி அந்த இயேசுவையே மாத்திரம் பின்பற்றி இயேசுக்குள்ளாக இயேசு மெய்யான பாவ மன்னிப்பு பெற்று மெய்யான விடுதலை பெற்று அனுபவிக்கிற இருதயத்தாரு சுவாமி. அன்றே எங்களுக்கு உதவி செய்யும், எங்களை விடுதலை ஆக்கும் ஐயா, எங்களை விடுதலை ஆக்கும். சாத்தானுடைய வல்லமை காட்டிலும் மேலான வல்லமை கொண்ட கடவுள் நீர் ஒருவராக இருக்கிறபடினாலே அந்த இயேசுவை கொண்ட வாழ்க்கை உண்மையான விடுதலை சுவாமி, மெய்யான விடுதலை சுவாமி, பூர்ணமான விடுதலை சுவாமி. அங்கு அன்றே போலி பக்தியோ அங்கு பாரம்பரியமான பக்தியோ இருக்காது சுவாமி. அன்றைய சத்தியத்துக்கு கீழ்படிந்து அன்றைய வசனத்தை கேட்டு அதை காத்துக்கொள்வதே அதிக பாக்கியவாங்கள் சொன்னே சுவாமி. அந்த நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட மக்களை போல அதை கேட்டு அன்றைய உண்மையான நல்ல இருதயத்தை காத்து பொறுமையோட பலன் கொடுக்கிறவளாய் வாழ உதவி செய்யும் சுவாமி. தொடர்ந்து எங்களோடு பேசு சுவாமி. அப்படியான பலன் கொடுக்கிறவளாய் அதுபடி நடந்து கீழ்ப்படிந்து உங்களுடைய வார்த்தைக்கு கேட்டு அதுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் வாழ உதவி செய்யும் சுவாமி. தொடர்ந்து எங்களோடு பேசும் ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.